நேயர்களுக்கு வணக்கம். டி டபிள்யூ ஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
அதிகாலையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்தை குறித்து சில காரியங்களை சிந்தித்தோம். தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த நான்கு வகையான மக்கள் கூட்டத்தினரை குறித்து சிந்தித்தோம். அவர்கள்தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர் மற்றும் ஏரோதியர்கள். இன்று முதல் நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வரி வசூலிக்கும் பணியை தனது வேலையாய் கொண்டிருந்து இயேசுவின் அழைப்பிற்கு இணங்கி அவருடைய சீடரான மத்தேயு எழுதினதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம். மத்தேயு தனது அழைப்பை குறித்து மத்தேயு 9:9 எழுதியிருக்கிறார். அவர் இயேசுவின் சீடராயிருந்தார். சமயத்திலே நாட்டமுள்ள இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்காக மத்தேயு இதை எபிரேய மொழியிலே எழுதினார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேல் தேசத்து மக்களை இயேசுவின் வருகைக்காக தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அதுபோலவே இயேசு கிறிஸ்து இந்த தேசத்திலே வந்து தோன்றினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:22 நாம் வாசிக்கிறது போல ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஜெர்மன் தேசத்தைச் சேர்ந்த ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதும்பொழுது இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து ரட்சகர் வரும்படியாய் தேவன் ஆயத்தம் பண்ணினார் என சொல்கிறார். அதாவது ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. அதேவேளையிலே புறஜாதியான மக்களுக்கான ரட்சிப்பை தேவன் ஆயத்தம் பண்ணினார். ஏனென்றால் அவர்கள் தொலைந்து போனவர்களும் ஒரு ரட்சகர் தேவையானவர்களுமாய் இருந்தார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் வேத புத்தகத்திலே ஒரு முக்கியமான புத்தகம். ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றாக இணைக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் வேறு எந்த புதிய ஏற்பாட்டு பகுதியிலையும் காண முடியாத அளவு அதிகமான பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை இங்கே மேற்கோளாக எடுத்து எழுதப்பட்டிருப்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடியது. இது யூதர்களுக்காக எழுதப்பட்டபடியினாலே பழைய ஏற்பாட்டு வாக்கியங்கள் இங்கே அநேகம் காணப்படுகிறது என்று சொல்லலாம். இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிற்குள்ளேயும் அதிகமாக ஊடுருவி செல்கிற ஒரு புத்தகமாய் இது இருக்கிறது. ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் என்றால், வேறு எந்த சுவிசேஷகரும் எழுதாத சபை என்கிற வார்த்தையை இவர் ஒருவரே எழுதியிருக்கிறார். இதை மத்திய எழுதின சுவிசேஷம் 16:18 நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன், மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இஸ்ரேல் மக்களுக்காக பிரத்யேகமாக சுவிசேஷத்தை எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தெரிந்து கொண்ட பாத்திரமே இருதயத்திலே மாற்றம் பெற்ற வரி வசூலிக்கும் பணி செய்து கொண்டிருந்த மத்தேயு ஆவார். மத்தேயு தேவனுடைய திட்டத்தை எழுதியிருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தையை இந்த புத்தகத்திலே அடிக்கடி நாம் பார்க்கலாம். 32 முறை அது இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யம் என்ற வார்த்தை மட்டும் 50 முறை வருகிறது. வேத புத்தகத்திலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ராஜ்யம் என்பதும் சபை என்பதும் ஒன்று அல்ல, ஒரே காரியத்தை சொல்லும் இரண்டு வார்த்தைகளும் அல்ல. சபையானது ராஜ்யத்திற்குள்ளே வந்தாலும் சபையும் ராஜ்யமும் வெவ்வேறு. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனியுங்கள். திருச்சி பட்டணம் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் அது தமிழ்நாடு அல்ல. திருச்சி இந்தியாவிலே இருந்தாலும் திருச்சி இந்தியா அல்ல. அதேபோலதான் சபை என்பது ராஜ்யத்திலே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இந்த உலகத்திலே காணப்படும் பரலோகத்தின் ஆளுகை. இந்த ராஜ்யத்திலேதான் சபை இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது பூமியிலே பரலோகத்தின் ஆளுகை. இந்த சுவிசேஷம் யாருக்காக எழுதப்பட்டதோ அந்த யூதர்கள் இதை புரிந்திருப்பார்கள். அதாவது ஒரு ராஜா பரலோகத்திலிருந்து வந்து பூமியிலே பரலோகத்தின் தன்மையிலான ஒரு ஆளுகையை ஏற்படுத்துவார் என்ற பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தின் மொத்தம் தான் பரலோக ராஜ்யம் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தையானது அவர்களுக்கு புதிதானதல்ல. தானியேல் 2:44 வசனத்திலேயும், தானியேல் 7:14 வசனத்திலேயும், தானியேல் 7:27 வசனத்திலேயும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யமே இந்த சுவிசேஷத்தின் முக்கிய கருத்து. இந்த ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப் போவது இயேசு கிறிஸ்துதான். இந்த சுவிசேஷத்தை பொறுத்தமட்டிலேயும் பரலோக ராஜ்யம் முக்கியமானது. இந்த ராஜ்யத்தை குறித்து 3 முக்கியமான செய்திகளை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கலாம். முதலாவதாக மலைப்பிரசங்கம். இது ராஜ்யத்திற்கான சட்டத்திட்டங்கள். அந்த குறிப்பிட்ட காலத்திலே நடைமுறையிலே எது முக்கியத்துவப்படுத்தப்படுமோ அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிறோம். எளிதிலே புரிந்து கொள்ள முடியாத சில உவமைகளை குறித்து பார்க்கிறோம். இந்த உவமைகள் மத்தேயு 13 சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே ராஜ்யத்தை குறித்ததுதான். பரலோக ராஜ்யம் என்பது ஒரு விதைக்கிறவனைப் போலவும் கடுகு விதையைப் போலவும் இருக்கிறது என்று உதாரணங்களை சொல்கிறார். மூன்றாவதாக ஒலிவ மலையின் செய்தியும் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசுகிறது. இந்த பகுதி பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதை குறித்து சொல்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து மேலும் மேலும் அதிகமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். அதை குறித்து விரிவாக தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகிறார். அதை நாம் கவனிக்கவில்லை என்றால் நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் ஒரு நெடுஞ்சாலையிலே செல்லும் யூ டேர்னை தவறவிட்டது போலாகும். அல்லது ஒரு நெடுஞ்சாலையிலே செல்லும்பொழுது விலகிச் செல்ல வேண்டிய பாதையை விட்டுவிடுவது போலாகும். எனவே ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனமாக ஆரம்பம் முதலே கவனிக்க வேண்டும். இந்த சுவிசேஷம் ஆதியாம புத்தகத்தைப் போலவே இருக்கிறது என்று சொல்லலாம். வேத புத்தகத்திற்கான 2 முக்கியமான திறவுகோல் புத்தகங்கள் ஆதியாகமமும் மத்தேயு எழுதின சுவிசேஷமும். இந்த 2 புத்தகங்களையும் நன்றாக நாம் கற்றிருந்தால் அதை அடிப்படையாக கொண்டு முழு வேதத்தையும் புரிந்து கொள்ள எளிதானதாக இருக்கும். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த புத்தகம் எப்படி ஒரு கோர்வையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலர் சொல்வார்கள், இரவிலே தூக்கம் வரும்பொழுது ஒரு கூட்டம் ஆட்டிலிருந்து ஒவ்வொரு ஆடாக வெளியே விட்டு அதை எண்ணு என்று சொல்வார்கள். ஆனால் நித்திரையில்லாமல் நீங்கள் இருந்தாலும் வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்திலேயும் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் கொண்டு வரலாம். வேத புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியம் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை புரிந்து கொள்வது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 6 பெரிய பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பரலோக ராஜ்யத்திலே ராஜா யார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாவின் ஆயத்தங்களை குறித்து பார்க்கிறோம். 3 ராஜாவின் செய்திகளை வாசிக்கிறோம். 4 ராஜாவின் நிகழ்ச்சி திட்டங்களை குறித்து பார்க்கிறோம். 5 ராஜாவின் கரிசனையை வாசிக்கிறோம். 6 மத்தேயு 28 ராஜாவின் வல்லமையை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் முழுவதிலுமே தொடர்ந்து ஒவ்வொன்றாக எதை எதை குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறது என்ற அட்டவணை உங்களுக்கு தேவை என்றால் எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லது ஒருவேளை நீங்களே வாசிக்கும் பொழுது இந்த பகுதியிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பகுதியிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு குறிப்பை எடுப்பீர்கள் என்றாலும் பரவாயில்லை. இப்பொழுது நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை குறித்தும் அவருடைய கன்னி பிறப்பை குறித்தும் பார்க்கிறோம். வேத புத்திரத்திலேயே இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற யார் யாரை பெற்றார்கள் என்ற வரிசை மிக முக்கியமானது. வேத புத்தகம் முழுவதிலேயும் காணப்படுகிற செய்தி எத்தனை உண்மையானது என்பதை இது விவரிக்கிறது. இதிலே மூன்று பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாம் முதல் தாவீது வரை, இதை 1-6 வசனங்களிலே பார்க்கிறோம். இரண்டாவதாக சாலமோன் முதல் பாபிலோனிய சிறையிருப்பு வரை, மூன்றாவதாக பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து தச்சு தொழில் செய்து வந்த யோசேப்பு வரை, இதை 12-17 வசனங்கள் வரை நாம் பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தை நாம் படித்தபொழுது அது குடும்பங்களை குறித்த ஒரு புத்தகம் என்று கவனித்தோம். அங்கேயும் நாம் பார்க்கிற குடும்ப வம்சவழி முக்கியமானது. இங்கேயும் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். எடுத்தவுடனேயே இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பது ஆர்வத்தை குறைக்கக்கூடியதாக தெரியலாம். யாருக்காவது நீங்கள் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுப்பீர்கள் என்றால் அதை வாசிக்க அவர்கள் துவங்கும் பொழுது மிக விருப்பத்தோடு ஒருவேளை அவர்கள் வாசிக்காமல் இருக்கலாம். கர்த்தரை அறியாத மக்களுக்கு ஒருவேளை ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுப்பீர்கள் என்றால் அதை வாசிக்க தொடங்கிய உடனேயே சில வசனங்கள் வாசித்தவுடனேயே இது நமக்குரிய புத்தகம் அல்ல என்று அவர்கள் நினைக்கலாம். எனவே மற்றவர்களுக்கு வாசிக்க கொடுக்கும் பொழுது அதை தெரிந்தெடுப்பதை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். புதிதாக வாசிப்பவர்களுக்கு நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தையோ மார்க் எழுதின சுவிசேஷத்தையோ கொடுக்கலாம். நான் இவ்வாறு சொல்வதனாலே இந்த பெயர் பட்டியல் முக்கியமானது அல்ல என்றும் நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. இந்த வம்ச வரலாறு எத்தனை முக்கியம் என்பதையே புதிய ஏற்பாடு சார்ந்திருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் வழியிலே தாவீதின் வழியிலே வந்தவர் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறது. இரண்டு பேரும் மிக முக்கியமானவர்கள். ஆபிரகாமின் வரிசையிலே அவர் வந்தார் என்று சொல்லும்பொழுது அவர் யூதனாய் வந்தார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. தாவீதின் வம்சத்திலே அவர் வந்தார் என்று சொல்லும்பொழுது ராஜ பரம்பரையிலே அவர் வந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த வம்ச வரலாறுகள் இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் அதை அறிந்திருக்கும் பொழுதுதான் உண்மையாகவே அவர்கள் இந்த குறிப்பிட்ட வம்சத்தை சேர்ந்தவர்கள்தான் என்பதை குறித்து அவர்களுக்கு தெளிவு உண்டாகிறது. உதாரணமாக சிறையிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் திரும்பி வந்தபொழுது என்ன நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரா 2:62 வசனத்தை பாருங்கள். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். இஸ்ராவின் நாட்களிலே லேவி கோத்திரத்தாரின் பெயர் பட்டியலை பார்த்து இவர்கள் இவர்கள் எல்லாரும் லேவியர்கள் அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார்கள். அரசாங்கத்திலே அந்த குடும்ப வம்ச வரலாறுகள் பேணி பாதுகாக்கப்பட்டது. இது பொதுமக்களுக்கும் காணக்கூடியதாகவே இருந்தது. இஸ்ரவேல் மக்களை தேவன் அரசாண்டபடினாலே இது தேவாலயத்திலே பேணி பாதுகாக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். கிறிஸ்துக்கு பின் 70வது ஆண்டிலே தேவாலயம் அழிக்கப்படும் வரை இவை தேவாலயத்திலேயே பாதுகாக்கப்பட்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவை பகைத்தவர்கள் கூட இந்த அட்டவணையை பார்த்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் சவால் விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கேள்வி கேட்டார்கள். ஆனால் அவருடைய வம்சத்தை குறித்து அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. இதற்கு காரணம் அவர் எந்த வம்சத்திலே வந்தார் என்பதை அவர்களும் பார்த்து அறிந்திருந்திருப்பார்கள். அருமையானவர்களே, இது மிக முக்கியமானது. ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவை ஒரு தனி இடத்திலே வைக்கிறது. யோவான் 10:2 வசனங்களிலே அவர் சொன்ன காரியங்கள் ஞாபகம் இருக்கிறதா? ஆட்டுத் தொழுவத்திற்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். தொழுவம் என்பது இஸ்ரவேல் தேசம். பின்பகுதியில் உள்ள ஒரு வேலியை தாண்டி அவர் உள்ளே வரவில்லை. ஒரு சுரங்கப்பாதை தோண்டியும் அவர் உள்ளே வரவில்லை. வாசல் வழியாகவே வந்தார். ஆபிரகாமின் சந்ததியிலும் தாவீதின் வம்சத்திலேயும் அவர் பிறந்தார். இதைத்தான் இங்கே மத்தேயு முக்கியத்துவப்படுத்தி காட்ட விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களின் விளைவே இயேசு கிறிஸ்து என்று காண்பிக்க விரும்புகிறார். எனவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றவர்கள் அவருடைய பின்னணியத்தை குறித்து ஒரு காலம் கேள்வி கேட்கவில்லை. எனவே அதற்காக வேறு முகாந்திரங்களை அவர்கள் தேட வேண்டியதாயிருந்தது. அருமையானவர்களே, பல சமயங்களிலே வேத புத்தகத்திலே காணப்படுகிற வம்ச வரலாறுகளை நாம் வாசிக்கிறதில்லை. ஆனால் அது காலம் காலமாக தொடர்ந்து செல்லும்படியாக தேவன் திட்டமிட்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அது மிக முக்கியமானது. இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு பெயர் பட்டியலை நாம் பார்க்கிறோம். அதுவும் மிக முக்கியமானது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த யோசேப்பின் பகுதிக்கான வம்சங்களின் அட்டவணை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மற்றொரு அட்டவணையை பார்க்கப் போகிறோம். அது மரியாளுடைய பின்னணியம். இப்பொழுது மத்தேயும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. வம்ச வரலாறு என்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்குரிய சிறப்பு வார்த்தை. புதிய ஏற்பாட்டின் வேறு எந்த புத்தகங்களும் அவ்வாறு ஆரம்பிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றாலும், மல்கியா, சகரியா, ஆகாய், அப்படியே நீங்கள் முன்னாலே செல்வீர்கள் என்றால், உபாகமும், எண்ணாகமும், லேவியராகமும், யாத்ராமும், எந்த ஒரு புத்தகமும் அவ்வாறு ஆரம்பிக்கிறதில்லை. ஆதியாம புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாலும் ஆரம்பத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் ஐந்தாவது அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கே ஆதாமின் வம்ச வரலாறு என்று ஆரம்பமாகிறது. எனவே வேத புத்தகம் முழுவதிலேயும் ஆதாமின் வம்ச வரலாற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஆதாமின் குடும்பத்திற்குள்ளே செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் அந்த குடும்பத்திலே பிறக்க வேண்டும். ஆம், இவ்வாறுதான் நாம் எல்லாருமே ஆதாமின் குடும்பத்திலே வம்ச வழியிலே வந்திருக்கிறோம். ஆனால் ஆதாமின் வம்ச வழியிலே வந்த நாம் யாவருமே மரிக்கிறவர்களாயிருக்கிறோம். ஆதாமின் புத்தகம் மரண புத்தகம் என்று சொல்லலாம். ரோமர் 5:12 என்ன வாசிக்கிறோம்? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் என்று வாசிக்கிறோம். சரி, மற்றொரு புத்தகம் இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றுக்குள்ளே எப்படி வர முடியும்? பிறப்பின் மூலமாகத்தான், அதாவது புது பிறப்பின் மூலமாகத்தான் அவருடைய வம்ச வரலாற்றிலே நாம் பங்கு பெற முடியும். யோவான் 3:3 சொல்லும்பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். மறுபிறப்படையும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக அந்த பட்டியலிலே நம்முடைய பெயரும் இடம்பெறுகிறது. ஆதாமின் வம்ச வரலாற்று அட்டவணையிலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஜீவ புஸ்தகத்திலே அந்த அட்டவணையிலே உங்கள் பெயர் இருக்கிறதா? மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே தமிழிலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் மூல மொழியையோ ஆங்கில வேதாமத்தையோ பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு பின்னர்தான் தாவீது வந்தார் என்பது மத்தேயுக்கு தெரியாதா? தெரியும். அதைத் தொடர்ந்து வருகிற வசனங்களின் மூலமாய் அவர் விளக்கமாய் சொல்கிறார். ஆனால் ஆரம்பத்திலே ஆபிரகாமுக்கு முன்னாலேயே தாவீதின் குமாரன் என்று அவர் சொல்வதற்கு காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக, ராஜாதி ராஜாவாக, பர்லோ ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க வருகிறவராக காண்பிக்க அவ்வாறு எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலின்படி அவர் தாவீதின் வம்சத்திலே தோன்றினார். எனவே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று முதலாவது அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் ஆபிரகாமின் குமாரனுமாயும் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் ஆபிரகாமுக்கு இதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 22:18 உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சற்று விளக்கி கொடுக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்துவங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. எனவே பிரியமானவர்களே, ஆபிரகாமின் சந்ததியாக சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்துவே. சரி, இப்பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 3:2-6 வாசிக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். பாரேஸ் இஸ்ரோமை பெற்றான். இஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். இவ்வாறு தொடரும் இந்த வம்ச வரலாற்று அட்டவணை மிக ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இந்த அட்டவணையை வாசிக்கும் பொழுது நான்கு பெயர்கள் மட்டும் நியான் விளக்கு அறிவிப்பை போல தெளிவாக வெளியே வருகிறது. இந்த பெயர்கள் இயேசுவின் வம்ச வரலாற்றிலே சேர்க்கப்பட்டிருப்பது நம்மை உலுக்குகிறது. முதலாவதாக அந்த நான்கு பெயர்களும் பெண்களின் பெயர்கள். இரண்டாவதாக அவர்கள் புறஜாதியானவர்கள், அதாவது யூதர் அல்லாதவர்கள். பிரியமானவர்களே, பொதுவாக பெண்களின் பெயர்கள் எபிரேய வம்ச வரலாற்று பட்டியல்களிலே இடம்பெறாது. இன்றைக்கும் திருமணத்திற்கு பிறகு பெண்களின் பெயர்கள் மறைந்து அந்த கணவனுடைய பெயர் அல்லது தகப்பனாருடைய பெயர் இவ்விதமாகத்தான் தொடர்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் வம்ச வரலாற்று அட்டவணையிலே பெண்களுடைய பெயர் காணப்படுவது வழக்கத்திற்கு மாறானது. என்றாலும் இங்கே நான்கு பெயர்களுடைய பெயர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நான்கு பேரும் பெண்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் நான்கு பேருமே யூதர் அல்லாதவர்கள். தேவன் தம்முடைய கட்டளைகளிலே தன்னுடைய ஜனங்கள் யூதரல்லாத மற்ற மக்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமும் கூட தேவனுடைய வார்த்தையின்படித்தான் தனது மகனுக்கான பெண்ணை தெரிந்து கொள்ள தனது சொந்த குடும்பத்திற்கு ஆள் அனுப்புகிறான். ஈசாக்கினுடைய வீட்டிலேயும் அவனுடைய குமாரனாகிய யாக்கோபு அப்படித்தான் அனுப்பப்பட்டான். ஒரே தேவனை விசுவாசிக்கிறவர்களுடைய சந்ததி தொடர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். என்றாலும் இங்கே நாம் பார்க்கிறது போல யூதரல்லாத நான்கு பெண்களுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். அவர்களிலே இரண்டு பேர் கானானிய பெண்கள், ஒன்று மோவாபிய பெண், நான்காவதாக ஒரு ஹிட்டைட் பெண்ணை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிற்குள்ளே வந்தார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த வரிசையிலே உள்ளவர்களிலே முதல் பெண்ணினுடைய பெயர் தாமார். மூன்றாவது வசனத்திலே இவளுடைய பெயரை பார்க்கிறோம். இவளுடைய சரித்திரம் ஆதியாகமம் 38 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதே மிக துக்கமான ஒரு அதிகாரம் என்று நாம் சிந்தித்தோம். அவள் பாவியானவளாய் இருந்தபடினாலே இந்த வம்ச அட்டவணைக்குள்ளே வந்தாள். இரண்டாவதாக 5 வசனத்திலே நாம் ராகாபினுடைய பெயரை பார்க்கிறோம். அவளுடைய பின்னணியமும் சிறப்பான ஒன்றல்ல. அவளை குறித்து யோசுவா 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் தனது வாழ்க்கையிலே ஜீவனுள்ள உண்மையான தெய்வத்தை குறித்து அறிந்தபொழுது ஒரு அற்புதமான பெண்ணாக மாறினாள். அவளை குறித்த எபிரேயர் 11:31 என்ன சொல்கிறது தெரியுமா? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். இவள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிற்குள்ளே வந்ததற்கான ஒரே காரணம் அவள் விசுவாசித்தாள். கவனித்தீர்களா? முதலாவது பெண்மணி பாவியாக வந்தாள் என்று பார்த்தோம். இரண்டாவது பெண்மணி விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தாள். இங்கே மூன்றாவதாக நாம் 5 வசனத்திலே பார்க்கிற பெண்மணி ரூத். அவள் ஒரு அருமையான பெண்மணி. அவளை குறித்து எந்த தவறான காரியத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ரூத்தின் காலத்திலே யூத மக்களை விட்டு அவள் தூரமாக வைக்கப்பட்டிருந்தவள். ஏனென்றால் உபாகமம் 23:3 தேவனுடைய கட்டளை இவ்வாறு சொல்லுகிறது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறையிலும் எண்டைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, போவாஸ் என்ற பெயருள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வயலுக்கு ரூத் வந்தபொழுது அவன் அவளை நேசித்தான். அவளை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டான். போவாஸ் ரூத்தை முதல் முறை பார்க்கும் பொழுதே அவளை நேசித்தான். கிருபையை அவளுக்கு காண்பிக்கும்படியாக தனது போர்வையை அவள் மேல் மூடினான். இப்படியாக யூதரல்லாத இந்த பெண்மணி இஸ்ரவேல் வம்சத்திற்குள்ளே வந்தாள். ரூத் 2:10 வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது உம்முடைய கண்களிலே எப்படி எனக்கு தயவு கிடைத்தது என்று கேட்கிறாள். ஆம் அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் நானும் தேவனிடத்திலே இந்த கேள்வியைத்தான் கேட்கிறோம். இங்கே தொடர்ந்து வரும் ஒரு முன்னேற்றத்தை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. நாம் பாவிகளாக ஆண்டவரிடத்திலே வருகிறோம். விசுவாசத்தின் கரத்தை நீட்டுகிறோம். மூன்றாவதாக, அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். சரி, இப்பொழுது நான்காவது பெண்மணியை குறித்து பார்ப்போம். இவளுடைய பெயர் பத்சேபாள். ஆனால் இவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை. மத்தேயு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும்பொழுது, உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் என்று சொல்கிறார். ஏன் அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை என்றால், அவள் செய்த காரியம் அவளுடைய பாவம் அல்ல, அது தாவீதினுடைய பாவம். அந்த பாவத்திற்காக அவனே தண்டனை பெற வேண்டியவனாயிருந்தான். அதற்கான தண்டனையையும் பெற்றான். இவளும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே இடம்பெற்றுவிட்டாள். இது நமக்கு எதை விளக்குகிறதென்றால், தம்முடைய பிள்ளைகளிலே ஒருவர் பாவம் செய்தாலும் அவர்களையும் அவர் தூக்கி எரிந்து விடுவதில்லை என்பதை காட்டுவதற்காக. தொழுவத்தை விட்டு ஒரு ஆடு தவறி போய்விடலாம், ஆனால் அந்த ஆட்டின் பின்னாலே போய் அதை தேடி கண்டுபிடிக்கும் ஒரு மேய்ப்பர் நமக்கு உண்டு. தாவீதையும் தேவன் திரும்ப கொண்டு வந்தார். எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதுதான் இந்த வம்ச வரலாற்றிலே நாம் காணக்கூடிய இரட்சிப்பை குறித்த தெளிவான ஒரு சரித்திரம். இந்த வம்ச வரலாற்றிலே மேலும் சில ஆர்வம் தரக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன. இந்த அட்டவணையை ஒன்று நாளாமும் மூன்றாம் அதிகாரத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால், சில பெயர்கள் சற்று வித்தியாசமாக உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் மத்தேயு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பார்க்கும்பொழுது, அகசியா, போவாஸ், அமத்சியா இவருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன. இது எதை காட்டுகிறது என்றால், யாருடைய வம்சவழியிலே யார் வந்தார்கள் என்பதை காட்டுவதற்காக சொல்லப்பட்டிருப்பதனாலே எல்லா பெயர்களும் சொல்லப்பட வேண்டிய அவசியமில்லை. சில பெயர்கள் விடப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை என்பது தெரிய வருகிறது. இதே காரியத்தை வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு வம்ச அட்டவணையிலேயும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக பெருவள்ளம் வந்ததற்கு முன்னதாக காணப்படுகிற வம்ச அட்டவணை. இவற்றையெல்லாம் சிந்திக்கும்பொழுது, இன்றைக்கு கணக்கிடப்படுகின்ற காலங்களை விட அதிகமான காலங்கள் மனிதன் பூமியிலே இருந்திருக்கிறான். சரி நேர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். முக்கியமாக நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காகத்தான் உலகத்திலே வந்தார். இந்த ரட்சிப்பின் பணியை அவர் எப்படி செய்கிறார் என்பதற்கு வம்ச வரலாறே ஒரு சாட்சி சொல்கிறது. அது எப்படி? முதலாவதாக, பாவியாக இருந்தாலும் விசுவாசத்தின் மூலமாய் வரும்பொழுது கிருபையினாலே ஆண்டவர் நம்மை ஏற்றுக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாக வாழும் காலத்திலேயும் நாம் தவறி போனாலும் அவர் நம்மை தூக்கி எரிந்து விடுகிறதில்லை. நாம் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நம்மை மன்னித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக நித்திய நித்தியமாய் நமது பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்களல்ல ஆண்டவரே, இந்த வம்ச வரலாற்றின் மூலமாகவும் நாங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பாவிகளாகிய நாங்களும் உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கடந்து வரவும் உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டவர்களாக உம்மிலே நிலைத்து வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் வயதான அம்மாவையும் ஐயாவையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து மத்திய எழுதின சுவிசேஷத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தெளிவான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் தேவரீர் கட்டளையிட்டருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். யாத்திராகமும் 23:25. யாத்திராகமும் 23:25.